எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி திருவிகனினாலும் இங்கு நிறைந்திருக்கும் சத்குருநர்களாலும் நம்முடைய இந்த அப்ரோக்ஷ அனுபூதி 68வது ஸ்லோகம் சதைவாத்மா விஷுத்தோஸ்தி ச சுத்தோ பாதிவை சதா யத் தெய்வ த்விதா ரஜ்ஜூர் ஞானினோ ஞானினோ நிசம். இங்கே 68வது ஸ்லோகத்தில் நாம் முடித்தோம். இந்த உலக ஆராய்ச்சி, இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது எத்தனையோ மித்தியா அப்படின்றத வந்து ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சங்கரர் வந்து பல உதாரணங்கள் மூலமாக சொல்லி பார்க்குறார். ஏன்னு சொன்னால் அனிசம் அனிசம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஞானிகளுக்கு இந்த உலகம் எப்படி தெரியுது? உலகம் வந்து எப்பொழுது மாதிரி தான் இருக்கும். அஜ்ஞானிகளுக்கு உலகம் வந்து சம்சாரமாக தெரியுது. ஞானிகளுக்கு வந்து அது எப்போதும் போல தான், எப்படி இருக்கோ அப்படியே தான் தோன்றது. அதுக்கு அது வந்து எந்த பெரிய மாற்றங்கள் இல்லை. உலகத்தில் உலகம் வந்து மாறாது. அதாவது நம்ம வாழும் உலகம் எப்பொழுதும் போல தான் இருக்கும், மாறப்போகிறது அது மாறப்போகிறதில்லை. இல்லை மாற்றங்கள் வந்து ஃபிசிக்கல் மாற்றங்கள் அல்லது வந்து டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள் பற்றி பேசலை. ஏறக்குறைய நான் மாற்றம் அப்படின்னு சொல்கிறது உலகம் மாறாதுன்னு நம்ம சொல்கிறது என்னன்னு சொன்னால், எந்த மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குமோ அந்த உலகத்தை நம்ம தொடர்ந்து வாழ போகிறோம். நமக்கான உறவுகள், நமக்கான என்ன சொந்த பந்தங்கள் அல்லது நமக்கான நன்மை தீமைகள் இதெல்லாம் தொடர்ந்து இருக்க தான் போகுது. அஞ்ஞானியை அனுபவிக்கிற அதே உலகத்தை தான் ஞானியை அனுபவிக்கிறான் இல்லையா? இது ரொம்ப தெளிவாக எப்படி ஒருத்தருக்கு வந்து இந்த கைரா தென்படுது, எப்படி ஒருத்தருக்கு பாம்பானது. ஞானிக்கு அது கைரா தென்படுது. அந்த அடுத்த சுலோகத்தை சொல்கிறாரு, ஞானிக்கு இந்த உலகம் வந்து கயிறாக தென்படுது, ஏன் வந்து அஜ்ஞானிக்கு தான் இது வந்து பாம்பாக தென்படுது அப்படின்னு சொன்னால், அது அவன் ஞானி வந்து ரொம்ப ஸ்திரமாக இந்த உலகம் மித்தியா அப்படின்றது ரொம்ப ஸ்திரமாக இருக்கானான். அதனால் அந்த ஸ்திரத்தன்மை, அந்த ஸ்தைரியம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்டெட்ஃபஸ்ட் ஸ்டெடியாக இருக்காராம். இந்த உலகம் என்ன மித்தியாதான், இங்கே என்ன ஏற்படும் அனுபவங்கள், இங்கே அந்த உலகம் நம்ம கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே வந்து என்ன வந்து அதாவது இல்லைன்னு சொல்லலை, வந்து போகிறது தான், எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில் அதை நம்ம வந்து மித்தியாவாக பார்க்கலன்னு சொன்னால், அதை சத்தியமாக எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை வந்து தொல்லை கொடுக்க போகுது. அதனால் அஜ்ஞானியும் ஞானியும் வந்து ஒரே அனுபவிக்கும் அதே உலகத்தை தான் வந்து ஞானியும் அனுபவிக்கிறார். ஆனால் அவருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு வார்த்தை நம்ம பார்த்தோம், சர்வாத்ம பாவம்னு சொன்னோம் போன வாரம். அதை நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே சர்வாத்ம பாவம்னு சொன்னால், நமக்கு என்ன நினச்சிட்ருக்கோம், எல்லா உயிர்களையும் எல்லா உறவுகளையும் எல்லா பொருள்களையும் எல்லாவற்றையும் நம்ம வந்து ஒரு பெரிய கருணையோடு பெரிய இரக்கத்தோடு இந்த உலகத்தை கருணை காட்ட நம்ம யார், இந்த உலகத்தை இரக்கப்படுறதுக்கு நம்ம யார், நான்றதே நானும் போய் நெஞ்சும் போயின்றார். அப்போ நம்ம இரக்கத்தை எதிர்பார்த்து இந்த உலகம் வந்து இயங்கலை. நம்முடைய என்ன கருணையை எதிர்பார்த்தோ இந்த உலகம் வந்து படைக்கப்படலை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த உலகம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், இது எதுவாக நாம் வந்து ஒரு தனி மனிதன், இங்கே வந்து ஸ்ரீ சங்கரர் வந்து தனி மனிதனை நோக்கி பேசுகிறார். சமுதாயத்தை நோக்கியோ அல்லது உலகத்தை நோக்கியோ அல்ல, அல்லது சமூக கூட்டத்தை நோக்கியோ அல்லது என்ன உலகத்தை நோக்கி பேசலை. எதை நோக்கி பேசுகிறார், தனி மனிதன் நோக்கி பேசுகிறார். தனி மனிதன் அப்படின்ற அளவில் இந்த உலகம் நமக்கு என்னவாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை இப்போ ஞானிக்கு ஒன்று ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறாரு, ஞானிக்கு வந்து கயிறு வந்து கயிறாகவே தெரியுது, பாம்பாக தெரியறதே கிடையாதுன்றார். ஆனால் அதே உலகத்தில் தான் அவர் இருக்கார். அப்போ அவர் உலகம் என்ன தெரியுது, உலகம் என்னவாக தெரியுதுன்னா, ஆத்மாவாக தெரியும் ஒரு வார்த்தை பார்ப்போம், இல்லை பிரம்மமாக தெரியுது ஒரு வார்த்தை. ஆனால் ஆத்மா பிரம்மன்றதெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு கன்செப்ட் தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ என்னவாக தெரியுது அப்படின்னு கேட்டால், என்னவாக தெரியும் அப்படின்னு கேட்டால், நமக்கு என்ன மாதிரி பதிவுகள் இருக்கோ, நாம் என்னவாக இருக்குமோ அப்படி தான் தெரிய போகுது. அதனால் கடைசியாக சிந்திச்சு பார்த்துன்னு சொன்னால், இப்போ எனக்கு இந்த உலகம் வந்து தொல்லையாக இருக்கா அல்லது இன்பமாக இருக்கா, அல்லது இங்கே வந்து எனக்கு வந்து விருப்ப விருப்புகள் இருக்கான்னு சொன்னால், நல்லா செஞ்சு பார்த்து சொன்னால், நம்ம யாருன்னு பார்த்தா நம்மளுடைய விருப்ப விருப்புகள் தான் நம்ம இல்லையா? நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம ஒரு தனி ஆளுமைன்னு நினச்சிட்ருக்கோம், ஐம பர்சனாலிட்டின்னு நினச்சிட்ருக்கோம், நாம் ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டிவிட்டி அப்படின்னு நம்ம நம்மளை வந்து நம்ம தூக்கி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு வகையை நமக்கு நம்ம வந்து இங்கே வாழ்கிறதுக்கு அல்லது இங்கே வந்து தன்னை நம்மளை நிலைநாட்டுறதுக்கு நிலைநாட்டுறதுக்கு தேவைப்படலாம். ஆனால் உண்மை என்னென்னு சொன்னால், நல்லா சிந்திச்சு பார்த்தோன்னா என்னுடைய விருப்ப வெறுப்புகள்னால் நான் வந்து அதில் நெகட்டிவாக சொல்லலை. நான் யார் அப்படின்னு நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டால், என்னுடைய விருப்பங்கள், எனக்கு எது விருப்பமாக இருக்குது, எனக்கு வந்து என்ன ஒரு ஆடை விருப்பமாக இருக்குது, அந்த ஆடை அந்த 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 ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல இல்லையா, இந்த கலர் எனக்கு விருப்பமாக இருக்குது, அந்த கலர் எனக்கு பிடிக்கல இல்லை, இந்த மனிதர் விருப்பமாக இருக்குது, இந்த மனிதர் எனக்கு பிடிக்கல, இந்த இந்த என்ன உணவு எனக்கு விருப்பமாக இருக்குது, அந்த உணவு எனக்கு பிடிக்கல இல்லையா. அதனால் விருப்ப வெறுப்பு நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியதில்லை. விருப்ப வெறுப்புனாவே ராகத்வேஷம்ன்ற வார்த்தை பயமாக இருக்குல்ல கேட்க, துவேஷம்னா ரொம்ப ஏதோ எல்லாருமேலேயும் ரொம்ப துவேஷமாக இருக்கும், ரொம்ப எல்லாருமேலேயும் நம்ம ரொம்ப வெறுப்பாக இருக்கும், வெறுப்புன்னு அப்படிங்க அப்படி இல்லை. நமக்கான விருப்ப வெறுப்புகள் இருக்குல்ல, நமக்கான வந்து என்ன சாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸஸ் தான் நம்ம வி எக்ஸசைஸ் அவர் சாய்ஸஸ். எனக்கு இந்த எனக்கு வந்து என்னது உப்மா பிடிக்காது, ஓகே உப்மா விடு தோசை சாப்பிடுன்னு சொல்கிறோம். அதனால் உப்மா பிடிக்காதுன்றதுக்காக உப்மா பிடிக்காதுன்றதுக்காக நான் கெட்டவன் கிடையாது இல்லை, எனக்கு உப்மா பிடிக்கலன்றதுக்காக டசன்ட் மீன் தட் ஐம் பேட். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதனால் சரி எனக்கு உங்களை பிடிக்காதானா, உங்களை பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னால், உங்களை பிடிக்காதுன்றதுக்காக நான் வந்து நீங்கள் கெட்டவங்களாக ஆயிடமாட்டீங்க. உங்களை எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து விரோதி ஆயிடமாட்டேன். பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான் விஷயம். ஏன் ஆகோட் நத்திங் டு டூ வித் யூ இல்லையா. அந்த ராகத்வேஷங்களை அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ நான் அப்படி புரிஞ்சுக்கணும், அது ஏதோ வெறுப்பு எல்லாரையும் நம்ம வந்து ஏன் வந்து இவரை பிடிக்க, ஏன் இவரை பிடிக்கல, ஏ தேஸ் மை ஃப்ரீடம். அந்த ஒரே ஒரு ஃப்ரீடம் தான் எனக்கு இருக்குது இப்போ, ஐ வாண்ட் டு எக்ஸசைஸ் மை ஃப்ரீடம். இது ஏன் பிடிக்கல, இவங்க ஏன் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது இல்லையா. அதுக்கு ஆயிரம் காரணங்கள்னு பின்னால் போய் பார்க்கலாம். ஆனால் அது உள்ள விஷயம் விஷயம். அதனால் அடிப்படையில் நம்ம என்னவாக இருக்கோம் அப்படின்னு கேட்டால், நாம் நம்முடைய ராகத்வேஷ நாம் நம்முடைய விருப்ப வெறுப்புகள் வார்த்தைகள் கடுமையாக இருக்குது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நல்லா இருக்குது கேட்க, பார்த்து இங்கிலீஷ் சில வார்த்தைகள் வந்து இங்கிலீஷில் நல்லா இருக்குது. லைக் ஐ லைக் இட், நோ ஐ டோன்ட் லைக் இட், நான் அதை விரும்ப வெறுக்கின்றேன், எனக்கு பயமாக இருக்குது தமிழில். சம்டைம்ஸ் தமிழ் பாய்க்கூடாது இருக்கு, ஐ ஹேட் இட் சம்டைம்ஸ் இங்கிலீஷ் பாய்க்கூடாது இருக்கு, துவேஷம் சம்ஸ்கிருதம் பாய்க்கூடாது இருக்கு, ஐ டிஸ்லைக் இட், யூனோ ஐ டோன்ட் ஹவ் யூனோ அ டேஸ்ட் ஃபார் இட், டிஸ் டேஸ்ட். என்ன தப்பு, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் பிடிக்காது தான், அதனால என்ன, கத்திரிக்காய் பிடிக்காமல் தூக்கு தண்ணி கொடுத்துருவோம். அதனால் முதல்ல நம்ம என்ன இருக்குன்னு சொன்னால், முதல் நம்மளுடைய நம்ம நாம் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் இல்லையா, இப்போ இதை தான் மித்தியான்னு சொல்ல போகிறார் அப்படி சங்கரன். மித்தியா அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, நான் ஒரு ஆளுமை, நான் ஒரு ஆள், நானும் ஒரு ஆளாக இருக்கேங்க, நான் யார் தெரியும், அதுவும் சன்னியாசி வரேன், நான் ஒரு துறவி, நான் ஒரு என்ன சிஇஓ, நான் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் பெரிய ஆளுமை போயிடுது நமக்கு. அப்போ அதை போய் நெகேட் பண்ணுறது மித்தியான்னு சொன்னால் எனக்கு கோபம் வருது, நான் கஷ்டப்பட்டு படித்து டாக்டர் ஆகியிருக்கேன், நீ டாக்டரே இல்லைன்னு சொல்லலை முட்டாளே, நீ டாக்டர் தான், நீ டாக்டர் தான், அது உன்னோட ப்ரொஃபஷன், டோன்ட் ரிடியூஸ் யுவர் செல்ஃப் டு யுவர் ப்ரொஃபஷன் சொல்கிறான். அவ்வளோதான், நீ ஒரு என்ஜினியர் தான், ஓகே என்ஜினியர் இருந்தால் அதனால என்ன, பட் டோன்ட் ரிடியூஸ் யுவர் செல்ஃப் டு நீ என்ஜினியர் இல்லையா. அதனால் இதெல்லாம் மித்தியான்னு சொன்னால் என்ன அர்த்தம், அங்கே போய் இந்த இடத்துல எதை மித்தியான்னு சங்கர் சொல்கிறாருனால தெளிவாக புரிஞ்சுக்கணும். நாம் எதை மித்தியா அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு அடையாளங்களோடு நம்மளை வந்து சமாதானப்படுத்திக் கொள்வது. அப்போ நம்ம ஒரு வரையறைக்குள்ளே ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள நம்ம போய் மாட்டிக்கிறது, மாட்டிட்டான் இது தான் அப்படின்னு சொல்கிறப்ப மித்தியான்னு சொன்னால் கோபம் வருது, அது எப்படி மித்தியான்னு சொல்ல முடியும்னு. அதனால் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நாம் எத்தனை வேஷங்கள் இங்கே போட்டாலும், எத்தனை என்ன பெயர்கள் நமக்கு இருந்தாலும், இங்கே எத்தனை பாத்திரங்களை நாம் வந்து தாங்கினாலும் அதுவெல்லாம் வந்து போவது அதனால் மித்தியான்றாரு. அது நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அதனால் நமக்கு ஏதோ வெறுப்போ அல்லது விருப்போ கிடையாது. எனக்கு கொடுக்கப்பட்ட சில பாத்திரங்களை நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன், பட் டோன்ட் ஹவ் யூ கோ டு டேக் கிரெடிட் ஃபார் இட். ஆஃப்கோர்ஸ் உலக வாழ்க்கையில் சில கிரெடிட் நம்ம வந்து சேரும் நமக்கு, சில டிஸ்கிரெடிட்டும் வந்து சேரும், அது நம்ம வந்து தவிர்க்க முடியாது, அது வரதான் செய்யும். ஒட்டுமொத்தமாக யார் வந்து இங்கே வந்து விடுதலை அடைஞ்சவன் அப்படின்னு சொன்னால், இங்கே ஞானி பற்றி சொல்கிறார்ல, இதே உலகம் தான் ஞானிக்கும், ஞானி இதே உலகத்தில் தான் வாழ்கிறாரு, அஜானி இதே உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ வந்து சர்வாத்ம பாவனை என்ன, சர்வாத்ம பாவம் யார்கிட்ட சொன்னால் மனுஷாள்கிட்ட, முதல் உங்ககிட்ட இருக்க ராகத்வேஷங்கிட்ட. உனக்கு சில விருப்ப வெறுப்புகள்லாம் இருக்குல்ல, அது அதுக்கிட்ட, அது மேலே நமக்கு என்ன, நம்ம மேலே நமக்கு என்ன வேணும், நம்ம ஊரெல்லாம் கருணையாக இருக்கும், கருணை காமிக்கிறோம், பரிவாக இருக்கிறோம், அன்பாக இருக்கிறோம், பரிதாபம் காமிக்கிறோம். வி டோன்ட் யூனோ லவ் அவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ காட் டிஸ்கவர் செல்ஃப் லவ். ஆ, இப்போ இது இந்த மொழி புரியும் உங்களுக்கு, ஏன்னா இப்போ மாடர்னாக நவீன சிந்தனையில் இந்த வார்த்தை பாவிக்கிறாங்க. ஆ, என்ன, யார் முதல் நீங்கள் விரும்பணும், உங்களை முதல் நீங்கள் விரும்புங்க. ஏன்னா அவங்கள விரும்பி, இவங்கள விரும்பி, அவங்களுக்காக பாடுபட்டு, அவங்களுக்காக வேலை செஞ்சு, அவங்கள திருப்திப்படுத்தி, இவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி, எல்லாம் மிச்சம் மிஞ்சிருது என்னன்னு சொன்னால், இன்னும் ஐ கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். யார் உன்னோட பெஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்க. இப்போ என்ன நிரூபிக்க பார்க்குறீங்க நீங்கள், வாட் யூ வாண்ட் ப்ரூஃப் டு அதர்ஸ்? ஸோ ஆனால் அப்புறம் ஸோ இன்னும் பெஸ்ட் கொடுக்குறது தப்பு இல்லை. இன் த ப்ரொசஸ் யூ டிசிபேட் ஆல் யுவர் எனர்ஜி இன் ப்ளீஸிங் பீப்புள், இன் என்டர்டெய்னிங் பீப்புள், இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் யுவர் செல்ஃப். த செல்ஃப் இஸ் என்ன, வெரி 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 ப்ளீஸிங். அது சொல்கிறார் சங்கரர், த வெரி செல்ஃப் நான் அப்படி என்பது, அல்லது அதை தான் ஆத்மா ஆத்மான்றாங்க அப்படின்னு சொல்கிறது, அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால், அது ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக, ரொம்ப ரொம்ப என்ன, உகந்ததாக இருக்குது, நமக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக, நம்மகிட்ட எப்பொழுதுமே நான் மறந்தாலும் தான் மறவாது அப்படின்னு கடவுளை சொல்கிறோம். சரி, சொல்லிட்டு போவோம், பக்தியில் சொல்லிகிட்டு இருப்போம், நான் மறந்தாலும் தான் மறவாது, எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை. சரி, பக்தியில் வந்து நம்ம சொந்தமாக நமக்கு வந்து யூ கே நாட் டிஸ்கவர் செல்ஃப் லவ். ஆ, ஓகே, லவ் மற்ற கடவுள் மேலே பக்தியெலாம் வருது. அதனால தான் இந்த பக்தியெலாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறோம், ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். எப்பேற்பட்ட ஏற்பாடு அது, அது பக்தி எல்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஸோ ரிலாக்ஸ், மேக்ஸ் இட் ஸோ ரிலாக்ஸ், நம்மளை வந்து ரொம்ப ஆசுவாசப்படுத்துது, இல்லை ரொம்ப ஆறுதல் படுத்துது நம்மளை. அதனால் நமக்கு அதிலெல்லாம் வந்து நம்ம அது நம்ம. ஆனால் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் இங்கே சங்கரர் முன் வைக்கிறார். என்னென்னு கேட்டால், என்னன்னு சொன்னால், என்ன, இந்த ஒட்டுமொத்தம் உலகத்தையும் மித்தியான்னு சொல்கிறார்ல, அந்த உலகம் என்ன வரும், உலகம் ஆணாய் போற்றி. அப்போ அந்த உலகம் வந்து யார் உலகமாயிருக்கா, பகவான் தான் உலகமாயிருக்கார். அப்போ பகவானையும் மித்தியான்றார். இங்கே நமக்கு இடிக்கும், என்னடா அது, எல்லாத்தையும் மித்தியான்னு சொல்லு, பகவானை போய் மித்தியான்னு சொல்லுவியா அப்படின்னா, சங்கரர் வந்து என்ன சொல்கிறாரு, வி கால் த கேட்டல் பிளாக்னு, இது மித்தியானா அது மித்தியா தான், எல்லாமே மித்தியா தான், இருந்தாலும் உனக்கு ஒரு ஆறுதலுக்காக அங்கே நீ இழைப்பாரலாம், ஆனால் விடுதலை அடைய முடியாதுன்னு சொல்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஒரு விவேகிக்கு தெரியணும், ஒரு வேதாந்திக்கு தெரியணும். ரொம்ப கராராக சில விஷயங்களை சொல்ல போகிறாரு, அதுக்கு முகாந்திரமாக இந்த முகவுரை. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஷாக் ஆகிடக்கூடாதே, இதை கேட்டு என்னடா இது அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே சர்வாத்ம பாவத்தை வந்து எப்படி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏதோ நம்மளுடைய கருணையை நம்பி, நம்மளுடைய பரிவை நம்பி, நம்மளுடைய அனுபவ அனுதாபத்தை நம்பி, நம்முடைய வந்து என்ன சிம்பத்தியை நம்பி, நம்மளுடைய எம்பத்தியை நம்பி, ஏதோ பத்தி பத்தின்னு பல பதிகளை நம்பி நம்பி ஏதோ இந்த உலகம் வந்து நமக்காக வந்து நம்மை நோக்கி வந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிற மாதிரி சர்வாத்தம் பாவம்னு சொன்னால், ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து நான் வந்து காப்பாற்றுகிறேன்னு வந்து ஒரு பாவனைலாம் வந்துடும். பக்தியில் வந்து எப்படிப்பட்ட, அப்போ அப்படின்னா பக்தி தேவையில்லையான்னு ஒரு கேள்வி வரும். பக்தி தேவை, அது எப்படிப்பட்ட அப்படின்னு சொன்னால், அது வந்து ஒரு பெரிய இழைப்பாறல். நம்ம வந்து பிகாஸ் இந்த உலகம் வந்து மித்தியான்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சரி அது எப்படி சத்தியமாக பார்க்குறதுன்றதுக்கு ஒரு வழிமுறையாக பக்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க, என்ன, நானும் போய் நெஞ்சும் போய், அழுதால் உன்னை பெறலாம், போய் நீ மெய், அப்போ நான் முழுசாக தன பொய்னு சொல்லிடுறாரு. அதுக்கு எப்பேற்பட்ட பாவனை வேணும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், நேற்று ஒரு இந்தி பஜனை ஒன்று கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது, அடுத்த ஒரு அது பாடலான்னு நினைக்கிறேன், ரொம்ப அருமையான பஜனை. சொல்கிறாரு, யார் சொன்னார்கள், அந்த அம்மா கேட்குது, யார் சொன்னார்கள் வந்து நீ பிரசாதம் வச்சா கடவுள் சாப்பிட மாட்டாருன்னு, சாப்பிட மாட்டாருன்னு, பகவான் யார் சொன்னது பகவான் சாப்பிட மாட்டாருன்னு, நீ சபரி மாதிரி கொடு சாப்பிடுவார்னு. யார் சொன்னது பகவான் வரமாட்டார்னு நீ மீற மாதிரி கூப்பிட்டு வருவார் அப்படின்னு, யார் சொன்னது பகவான் ஆடமாட்டார்னு நீ கோபியர் மாதிரி ஆடு பகவான் வருவார் அப்படின்னு. அடாடா அது என்ன. அப்புறம் இன்னொன்று இருக்குது என்னென்னா, நாலு விதமாக அந்த அம்மா வந்து அந்த அந்த பஜனை பாடுது. அப்புறம் யார் சொன்னது என்ன பகவான் தூங்க மாட்டார்னு நீ யசோதை மாதிரி தாளாட்டு பகவான் தூங்குவார்னு. அடா பா அது பாட்டு கேட்டு அப்படியே சுக்கி போயிட்டேன். அடாடா இந்த பாட்டை பாடினமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜனை. அப்படி பக்தியில் தன்னை வந்து முழுசாக கரைக்கிறவங்க இருக்காங்க. அது பக்தர்களை கேட்கணும் நம்ம. அப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்திருக்கிறாங்க. காலம்பூரா வேறு எதுவுமே சொல்லாமல் அம்மா அம்மான்னு சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கோபியர்கள் இருந்த மாதிரி இல்லை என்ன. அப்புறம் வந்து கண்ணா கண்ணான்னு சொல்லிட்டு யசோதை இருந்த மாதிரி அது அது ஒரு வகையான ஒரு இலைப்பாறல். அந்த இலைப்பாறலை கூட தன்னை கண்டடையிறதுக்கு தான், தன்னை கிருஷ்ணனாக தன்னை யசோதையாக. நம்ம நம்ம கூட வந்து யசோதை எதை கண்டடைகிறான், தன்னை கிருஷ்ணனாக கண்டடைகிறாள். மீரா எதை கண்டடைகிறான், தன்னை கிருஷ்ணனாக கண்டடைகிறாள். கிருஷ்ணன் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. சபரி எதை கண்டடைகிறாள், சபரி வந்து தன்னை ராமனாக கண்டடைகிறாள். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அந்யூயம் அந்யூன்யம் வந்து அங்கே அங்கே உள்ளது. அதனால் இங்கே நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நம்ம எதையும் மறுக்காமல் ஆனாலும் இந்த 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 சுழலில் போய் சிக்கிக்காமல் ஏன்னு சொன்னால் அதோட சுழல் அங்கே போய் இந்த இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது என்ன இமோஷ்னல் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுவாங்க. அதனால் சிக்கிக்காமல் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எப்படி எது எப்படி இருந்தாலும் இதெல்லாம் வந்து என்ன என்ன ஆராயத்தக்கது. எப்படிப்பட்ட எதுக்கு சரி முதல்ல எதுக்காக இந்த 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 உலகத்தை வந்து நம்ம மித்தியான்னு தள்ளணும், எதுக்கு இந்த உலகத்தை நம்ம மித்தியான்னு தள்ளணும் அப்படின்னு கேட்டால் இன்னொரு உண்மை உண்மை இருக்குது என்னன்னு சொன்னால், நம்மை பற்றி ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா உள்ளே புகுந்து விசாரம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சுலோகத்துக்குள்ளெல்லாம் போனோம்னா கொஞ்சம் வி ஃபீல் பெட்டர். அதை மித்தியான்றதை சரி இந்த உலகம் எப்படி மித்தியான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக என்ன பண்ணிடலாம், நெகேட் பண்ணிடலாம். இல்லாட்டி போதும் லேசில் நெகேட் பண்ண முடியாது நம்மளால். அப்போ நம்மை பற்றி ஒரு உண்மை என்னன்னு சொன்னால், ஒரு விஷயம் சொல்லப்படுது, தனிமைத்தான் ஆன்மீகத்தின் நிரந்தர துணை. தனித்திருன்னு சொல்கிறாரு வல்லட் பெருமான். ஏன் தனித்திருந்து பழகியிருக்காங்க அவங்க. அப்போ தனித்திருத்து தனிமை தான் ஆன்மீக நிறைந்த துணைன்னு சொன்னால், தனிமையை வந்து அப்புறம் தனிமையை என்ன பண்ணுறதுனா தர்மையை தனிமையை வந்து அர்த்தப்படுத்தி கொள்ள தான் வந்து நமக்கு என்ன வேண்டும், நமக்கு வந்து இந்த செயல்பாடுகள்லாம் தேவைப்படுது. இந்த உலகம், இந்த கடவுள், பண்பாட்டு செயல்பாடுகள் எல்லாமே எது சொன்னால் இந்த தனிமையை அர்த்தப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய அதில் என்ன பண்ணி தனிமையை அர்த்தப்படுத்துறதுக்கு நிறைய நிறைய என்ன பண்பாட்டு செயல்பாடுகளையும் சமய சடங்குகளையும் அல்லது சாதனைகளையும் என்ன என்ன சாதனை பூஜை புனஸ்காரங்கள் ஜபதபங்கள் எல்லாத்தையும் போட்டு தனிமையை வந்து அர்த்தப்படுத்துகிறோம் நம்ம. அவ்வளோதான், அர்த்தப்படுத்துகிறோம்னு தப்பு கிடையாது. ஏனென்றால் தனிமை என்பது என்னுடைய தீராத ஒரு அகநிலை. நான் யார் சொன்னால் நான் தனியன் தான் அந்த உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. தனிமை என்பது என்னுடைய தீராத ஒரு என்ன ஒரு இன்னர் ஸ்டேட் ஆஃப் பீயிங், என்னுடைய அகநிலை, இன்னர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். அவர் வெரி பீயிங் இஸ் பீயிங் அலோன், அவர் வெரி பீயிங் இஸ் பீயிங் அலோன். நல்லா அந்த தனிச்சு எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். வென் யூ ஸ்டார்ட் என்ஜாயிங் யோர் செக்லூஷன்னா உங்கள் தனிமையை நீ வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே உங்களுக்கு தெரியும். யாராவது வந்தால் டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. இப்போ ராமகிருஷ்ணன் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிடுவா யார் வந்தால். அதான் வந்து ஆனால் விவேகானந்தர் வந்தப்போ டிஸ்டர்ப் ஆகலை. அடுத்தடுத்து என்ன மற்ற அவருடைய என்ன சீடர்கள் வந்தப்போ அவர் டிஸ்டர்ப் ஆகலை. அப்போ சத்சங்கத்தில் அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, துட்சங்கத்தில் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. ஏன் அங்கே தனிமை வந்து என்ன படுது, தனிமை வந்து அங்கே 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 வந்து மீறப்படுது. ஸோ இந்த இந்த அதனால் நமக்கு நல்லா செஞ்சு சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி பாருங்கள், நிலா தனியாக தான் இருக்குது, சூரியன் தனித்து தான் இருக்குது, மலைகளும் காடும் தனித்து தான் இருக்குது, கடலும் தனிமையில் தான் தனிமையில் தான் இருக்குது. எல்லாம் இந்த உலகத்தை இயற்கையை பார்த்துன்னு சொன்னால் அத்தனையும் வந்து தனிமையில் தான் வந்து நாள் கூட நாள் இருக்குல்ல, ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டி, ஸோ வைப்ரண்ட். இரவில் தனிமையை நாடுகிறது. எதுக்கு இரவு வருது நாளுக்கு? இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும் இயற்கையை பார்த்து. இதனால தான் அந்த இதை தான் சொல்கிறோம், தர்க்கம் இருக்கு இல்லையா, அல்லது விவேகம் இருக்குல்ல, அதை கூட இப்போ வந்து மறுக்க போகிறாரு ஸ்ரீக என்ன சங்கரர். ஏன்னு சொன்னால், இது ஒரு நீங்கள் தர்க்கத்தில் வந்து இதை வந்து இது பண்ண முடியும். அதனால தான் நமக்கு வினிட் எஸ்தேட்டிக்கல், ஆக்சுவலி வேறு, நான் வந்து ஒரு கலாபூர்வமான ஆள் நம்ப, ஒரு எஸ்தேட்டிக்கல் பீயிங் நம்ப. அதனால தான் எல்லாத்தையும் இப்படி இயற்கையோடு வந்து பார்த்து பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம், இப்படியா அப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து தனிமையை வந்து நம்முடைய சொரூபமாக இருக்கிறதுனால உலகத்தை வந்து சாஸ்திரம் மித்தியான்னு சொல்லுது, மரபு உலகத்தை மித்தியான்னு சொல்லுது, உறவுகளை மித்தியான்னு சொல்லுது. அதனால் இந்த தர்க்கத்தை வந்து மனம் புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மக்கிட்ட ஒரு விவேகி இருக்கான்ல, அவன் சமாதானம் அடைவான். இல்லாட்டி இதெல்லாம் உண்மைதான, முன்னால் இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்க ஒரு விவேகி இருக்கான், அவன் தான் அறிவு. ஆனால் அந்த அறிவுக்கு வந்து நம்ம வி மஸ்ட் கிவ் இனஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லையா, இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டான். அப்போ நல்லா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு சில தர்க்கங்கள் நமக்கு தேவை, சில சரியான வாதங்கள் தேவை. அதுக்கு எங்கே பார்க்க வேண்டியிருக்கு, உலகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒன்று நம்ம சீர்தூக்கி பார்க்கும் பொழுது ஒன்று தெரிய வரும். ஆக நான் இந்த உலகத்தை வந்து ஏன் மித்தியாவன் தள்ளணும்னு கேட்டால், அது மூலமாக நமக்கு நாம் அடைகிற ஒரு சம்சாரம் இருக்குல்ல, அது நீங்கணும்னு சொன்னால் அது மித்தியான்னு நீங்கள் தள்ளாட்டி அந்த சம்சாரம் நமக்கு நீங்காது. அது தர்க்கபூர்வமாக நம்ம பண்ண வேண்டியிருக்கு, இல்லாட்டி நமது அறிவு மனம் வந்து ஏற்றுக்காது, நம்ம அறிவு ஏற்றுக்காது. அதனால் இங்கே வந்து எல்லா தர்க்கத்தையும் ஸ்ரீ சங்கர் இங்கே கொடுக்குறார், தர்க்கத்தை கொடுக்க எப்படி இந்த உலகம் மித்தியா. அண்ட் இஸ் கோயின் கிவ் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நான் வந்து தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நிறைய உதாரணங்களை கொடுக்குறார் நிறைய. அடுத்த ஒம்போது ஸ்லோகத்தில், எதைவ மிருண்யா கும்பக தத்வ தேகோபி சின்மயக ஆத்மானாத் மவிபா கோயம் முதை கிரியத்தே தேகி. அதாவது இந்த அபூதேகின்னு சொல்கிற அபூதேகி கிரியத்தே, அபூதேகின்னா அறிவில்லாதவர்கள் தான் வந்து ஆத்மாவும் உடம்பு வேறன்னுவாங்க. ஆக்சுவலி உடம்பே தான் ஆத்மான்றாரு. இது நல்லா இருக்கே, என்ன சொல்கிறாரு, எதாவது மிருண்யா கும்பக. இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே சொல்கிறாரு, ஒரு கும்பம்னா பானை, மிருத்துன்னா களிமண். பழைய எக்ஸாம்பிள் தான், நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான். அவர் சொல்கிறாரு, இங்கே பானைன்னு ஒரு கும்பமே பானையே கூட என்னவாக இருக்குது, களிமண்ணாக தான் இருக்குது. அப்போ உடல் என்ன, உடல் தான் உடல் என்னவாக இருக்குது, ஆத்மா தான் உடல். ஒரு ஏக்க வஸ்து அது வந்து என்ன இருப்பது, ஒரே வஸ்து தான், ரெண்டு கிடையவே கிடையாது. இதுதான் அத்வைதம், இருப்பது ஒன்று தானே. ரெண்டாவது உடல் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்ல வேணாம், உடலே ஆத்மா தான் உடலாகவே இருக்குது. ஆத்மா தான் என்னவாக இருக்குது, உடலாகவே இருக்குது. இருக்கிறது ஏக்க வஸ்துனா ஆத்மா தான் உடலாகவே, இரண்டாவது வஸ்தே இங்கே இருக்கு இல்லை. அப்போ இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கின்றதே என்ன, நல்லா பாருங்கள், நம்ம உடலை நம்ம அனுபவிக்கிறோம், மற்ற பொருளை நம்ம அனுபவிக்கலாம். யூ டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் பாடி, வாட் த பாடி எக்ஸ்பீரியன்ஸஸ் சம்திங் இல்லை, சிந்திச்சு பாருங்கள். யூ டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த பாடி. எனக்கு வந்து ஓ வென் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மை பாடி ஐ ஃபீல் குட். ஏ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பாடின்னு சொல்லிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், அனுபவிக்கிறோம். நம்ம உடம்பே நம்ம அனுபவிக்கிறோம், உடம்பை நம்ம அனுபவிக்கிறது கிடையாது. அதனால் சொல்கிறாரு, இந்த உடம்பு வேறு ஒன்றும் இல்லைப்பா, உடம்பே தான் ஆத்மான்றாரு. ஹே, இது வந்து சார்வாக்குன்னு சொல்கிற மாதிரில இருக்குன்னு. சார்வாக்கு என்ன சொல்கிறான், ஆமாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன், என்ன இந்த உடம்பே தான் ஆத்மா, இந்த உடம்பை தவிர்த்து வேறு ஆத்மா ஒன்று கிடையாது. நல்லா நல்லா சாப்பிட்டு நல்லா நெய்யை சாப்பிட்டு நல்லா கடனை வாங்கி ஊர் பூரா கடனை வாங்கி செத்து போடுறது அவ்வளோதான். சார்வாக்குன்னு என்ன சொல்கிறான், இந்த உடம்பே தான் அவனும் ஆத்மான்றான். இப்போ அவன் சொல்கிறதும் இவன் சொல்கிறது ஒன்றான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு சொன்னால் என்ன சொல்கிறார், இந்த ஆத்மா தான் உடம்பாக மாறி இருக்குன்ற உடம்பாக வந்து இங்கே வந்து உருவம் தாங்கி பேர் தாங்கி இருக்குது. அதனால் ரெண்டாவது பொருள் ஒன்று ஒன்று இல்லாத பொழுது அது எப்படி வந்து நீ உடம்பை வந்து மித்தியான்னு சொல்ல முடியும், உடம்பு வந்து என்ன சத்தியம்ன்றார். என்னடா புதுசாக இருக்குது இந்த ஆர்கியூமெண்ட், ஏற்கனவே நம்ம எப்படி ஆர்கியூ பண்ணோம், ஆத்ம அனாத்ம, எது எது ஆத்மா, உடம்பு வந்து அனாத்மா, ஆத்மா நான் வந்து ஆத்மா, அப்படியே ரெண்டாக பிரிச்சுன்னா விவேக என்ன பண்ணோம், நம்ம இந்த பிரித்து பார்த்தோம்ல, விசாரம் பண்ணி இது வேறு இது வேறுன்னு சொன்னோம்ல, இந்த வேறு வேறுன்னு சொல்கிறது கூட வந்து ஒரு கீழ்படியில் உள்ளவங்க தான் அந்த விவேகம்லாம் பண்ணுவாங்க. இது அபுதை சொல்ல அபுதைகின்னு சொல்கிறார், அதை அபுதைஹி கிரியத்தின்றார். ஆனால் அறிவு இல்லாமல் தான் வந்து இந்த விசாரம்லாம் பண்ணுவாங்க, இது வேறு அது வேறு. அடே அடப்பா இவ்வளோ காலம் நாங்கள் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் தான் பண்ண சொன்னீங்க இது ஆத்மா அநாத்ம விசாரம்னு பண்ண சொல்லிவிட்டு அறிவுலாங்க தான் ஆத்மா அநாத்ம விசாரம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சொல்கிறாரு, அது என்ன என்ன நினச்சி சொல்கிறாரு இப்போ பார்க்கணும். இப்போ என்னடா இந்த இது அந்த சொந்தமாக கோல் போட்டுக்கிறது சொல்லுவாங்கள்ல ஃபுட்பால, சொந்தமாக கோல் அடிச்சிடுறது, என்னடா பாவிங்களா இவ்வளோ காலம் வந்து என்ன என்னது தத்துவ போதத்துலேருந்து ஆத்ம போதத்துலேருந்து வேக சொல்லாமலேருந்து ஆத்மா அனாத்ம விசாரம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ஆத்மா அனாத்ம விசாரம் அபுதேகி அறிவில்லாதவங்க தான் பண்ணுவாங்கன்னு அடப்பாவி சொல்லியிருந்தா இவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னா 30 வருஷமா அப்பயே சொல்லியிருந்தா, அப்போ சொன்னால் உனக்கு அது புரியாது, இப்போ சொல்கிறேன் கேளுன்றார். இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு கை கெடுத்து கும்பிட்றேன், தயவு செய்து நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க சொல்லுங்கன்னு. அதாவது கீழ்படி நிலையில் உள்ளவங்க தான் வேற, உடல் வேற, ஆத்மா வேறுன்னு ஒரு நினப்பு இருக்குல்ல நமக்கு, நான் வேறு இந்த உலகம் வேறு, இல்லை அவங்க வேறு நான் வேறுன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு 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 அனுபவம் இருக்குல்ல எனக்கு. அவங்க முதல் படியில் வந்து ஆத்ம விசாரம்லாம் பண்ணணும். ஏன்னு சொன்னால் வி டோன்ட் டேக் அவர் செல்ஃப் ஃபார் த பாடி. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஆத்மா வந்து உடம்புன்னு இல்லை, உடம்பே ஆத்மான்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம. தேகாத்ம புத்தின்னு இதுக்கு பேர் இல்லையா, இதை தவிர்த்து வேறு இதுக்கு மேலே இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரியாக போய் செத்து போயிட்டா அவர் சரியாக போயிடுச்சு முடிஞ்சிருச்சு இது இந்த வாழ்க்கை நினச்சிட்ருக்கோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த இந்த இது வந்து என்ன இந்த உடம்பு இருக்கு இல்லையா அது என்னன்னு சொன்னால் எண்பு தோல் பொருத்திய உடம்புன்னு சொல்லுவார் பள்ளுவர். அன்புடையார் எல்லாம் உடையார் அன்புலார் எண்பும் உரியர் பிறருக்குன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. என்னென்ன சம்மந்தப்படுத்துகிறீங்க சாமின்னு நினைப்புக்கு வருது சம்மந்தப்படுத்துகிறேன். அன்புடையார் எல்லாம் உடைய அன்புலார் எண்பும் உரியர் பிறக்குனாரு. அப்போ அன்புலாதவங்க என்ன பண்ணுன்னு சொன்னால் இன்னொரு குறளை சொல்கிறாரு, அன்புலாதவங்க என்ன சொன்னோன்னா அன்பிலார் 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 வந்து எண்பு தோல் போர்த்த உடம்புன்னு சொல்லி எப்படி வந்து எறும்பு வந்து இந்த வெயில் வந்து காய்ச்சிட்டு அந்த மாதிரி வந்து உடம்பை வந்து எண்பு எறும்பு எலும்பு இல்லாத உடம்பு என்ன ஆயிரும் நிற்காது இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இந்த இந்த உடம்பு வந்து இங்கே எப்படின்னு சொன்னால் நமக்கு போர்த்தப்பட்ட ஒரு ஆத்மா மேலே போர்த்தப்பட்ட ஒரு 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 என்ன போர்வை மாதிரி போர்வுன்னா விளங்குமா, துப்பட்டா துப்பட்டாவா ஏதோ ஒன்று மொழியில் சொல்கிறாங்க துப்பட்டா துப்பட்டாவா, சரி துப்பட்டாவோ போர்வையோ எப்படியாவது புரிஞ்சுக்கோங்க, சும்மா போர்த்தன மாதிரியா. அதனால் நான் இங்கே சக்கரை என்ன சொல்ல வரான்னு சொன்னால் இருப்பது ஒன்று அப்படின்னு சொன்னால் தனியாக உனக்கு உடம்புன்னு ஒன்று இருக்கா, அந்த ஆத்மா தான் உடம்பாகவே வந்து என்ன பரிணமிச்சிருக்கு, உடம்பு அவர் எவ்வளோ அழகாக இருக்குது, அது எதனுடைய அழகுன்னு கேட்டால் அந்த ஆத்மாவுடைய அழகு தான், இத்தனை சுந்தரமாக இருக்குது, இத்தனை சௌந்தரியமாக இருக்குது, இத்தனை மிருதுவாக இருக்குது, இத்தனை அழகாக இருக்குது. அதனால் உடம்பு வந்து அனாத்மா கிடையாது, ஆத்மாவுடைய வெளிப்பாடுன்றார். அப்படியா, இவ்வளோ காலமாக சொல்லலை, முது முதல் சொல்ல நினச்சிருந்தோம். ஏன்னு சொன்னால் நமக்கு என்ன ஜாஸ்தி, தேகாத்ம புத்தி சாஸ்தி, உடலையே நாம் வந்து என்ன ஆன்மா நினச்சிட்ருக்கோம், அது மெல்ல அது விலைக்கு வர கொஞ்சம் வயசாகணும், உடம்புல வந்து நாலு நோய் வந்தால் தெரியும், உடம்பு வேணுமா வேணாவான்னு சொல்லிட்டு நாலு இடத்துல வலிச்சா தெரியும், அப்போ போது நான் சாமி விட்டுருவோமா அப்படின்னு தோணும். அப்போ வலியெலாம் வரது கொஞ்சம் வயசாகணும் இல்லையா, எல்லாம் வலியும் வந்தோன்னு என்ன தோணும், ஆ சரி போதும் வேண்டாம் அந்த உடம்புன்னு தோணும்ல, அப்போ தான் கொஞ்சம் புத்தி வரும் பாருங்கள். அப்போ நான் என்ன அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் அடைந்தவர்களுக்கு உடம்பு வேறு ஆத்மா வேறு இல்லை, ஆத்மா தான் உடம்பாக மாறி இருக்கு, புத்தி இல்லாதவங்க தான் ஆத்மா வேறு உடம்பு வேறுன்னு சொல்லுவாங்க, என்ன ஆத்மா ஒன்று உடம்பு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆத்மா அனாத்த விசாரம்லாம் பண்ணுவாங்கன்றாரு. இப்போ இவ்வளோ நாள் பண்ணது புத்தியெல்லாம் தான் பண்ணிட்டோம், ஓகே தேங்க்யூ சங்கரான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆச்சரியமாக இருக்குது ஆனால் நல்லாவும் இருக்குது. ஓ அப்படி இப்படி ஒரு இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கா, ஆமாம் எல்லா ஆர்கியூமெண்ட் ஒரேடியாக கொடுத்துட முடியாது இல்லை, அவர் படிப்படியாக தானே பில்டப் பண்ணணும், ஒரு அறிவுன்னு சொன்னாவே அப்படி தான் அறிவு வளர்ச்சி தானே, அதனால் இப்போ என்ன சொல்கிறாரு இனிமேல் சொல்ல போகிறாரு, என்ன சொல்ல ஒவ்வொரு இதுன்னு சொல்ல போகிறாரு, நாலு நாலு சுலோகம் பண்ணியிருக்காரு இது, இப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், இது வந்து என்ன இருக்கிறதே இந்த உடம்பே ஆத்மா தானே, என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த ஜென்ல ஒரு கதை சொல்லுவாங்க, சொன்னால் கொஞ்சம் நல்லா புரியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஏறக்குறைய என்ன இந்த நிறையா பௌத்த தாக்கம் உள்ளவரில் சங்கரர் பௌத்தனோடு வந்து சரிசமமாக நின்று வாதம் பண்ணி என்னது அன்றைக்கி ஒரு அம்மா சொன்னிச்சு பௌத்தெல்லாம் எரிமூட்டினார் என்னது எரிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எங்கே தான் கண்டுபிடிக்கிறான், இங்கே பாருங்க அவர் சங்கர திக்விஜயம் இருக்குது, மற்ற பௌத்தர்களுடைய வரலாற்று சான்றுகள் இருக்குது, சமணர்களுடைய வரலாற்று சான்றுகள் இருக்குது, அங்கெல்லாம் வந்து யாரையும் யாரையும் எரிச்சுதான் வந்து ஒன்றுமே காணோம், சமணர்கள் மாதிரி யாரும் வந்து வரலாறு சரித்திரத்தை வரலாற்றை அழகாக எழுதி வச்சவும் கிடையாது, இப்போ இதெல்லாம் கழுவு ஏற்றுனாங்க எத்தனை 8000 சமணர்களை அப்படின்னு சொல்லிட்டு 8000 சொல்லிட்டு திருஞான சமுதர் வந்து கழுவேற்றினார் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அப்படி ஒரு வரலாற்று சமண வரலாற்று பார்த்தா அங்கே காணும், சைவர்கள் இதை அவங்கள பெருமையை பாடுறதுக்கு சும்மா பாடி வச்சுருக்காங்கன்னு தோணுது, 8000ன்றதே வந்து ஒரு 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 8000 பேர்னு அர்த்தம் இல்லை, 8000ன்றது ஒரு குரூப்போட பேர் அவ்வளோதான். அதனால் இந்த மாதிரி இந்த இந்த அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம அத்வைதத்தில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, எதா அதிசயம் நடக்கணும் நமக்கு, அதான் அன்றைக்கி சிந்திச்சுட்ருந்தோம், நம்மளோட சம்ப நம்ம இந்த 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 அத்வைத வேதாந்த சம்பிரதாயத்தில் நமக்கு மரணம் வந்து பெரிய நிகழ்வு இல்லை, மரணம்னா என்ன பெரிய பெரிய விஷயம் நமக்கு மரணம் பெரிய நிகழ்வு, ஒன்றும் ஒன்றும் என்ன பண்ணுவோம் கூட்டமாக கூடிடுவோம் இல்லை, ஆனால் அத்வைதத்தில் மரணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு, ஒரு ஞானி என்ன பண்ணுவார், எந்த விதமான எந்த விதமான என்ன அரட்டல்களும் இல்லாமல் எந்த விதமான சலனமும் இல்லாமல் தன்னை இன்னொரு கோப்பைக்குள் ஊற்றிக்கொள்வது மாதிரி, ஒரு கோப்பையிலேருந்து இன்னொரு கோப்பை, எந்த விதமான என்ன ஓசையும் இல்லாமல் சத்தமே இல்லாமல் ஊற்றிக்கிறது, அதான் மரணம் அவங்களுக்கு. ஏனென்றால் நம்ம வந்து எங்கேயும் போகிறது கிடையாது, சப்பேர்விட்டு ஒரு பெருநிலையே நம்ம பேசுவோம், ஆனால் மற்றவங்களுக்கு வந்து மரணத்தால் நிறுவப்பட வேண்டும்ல, ஒன்று வந்து காட்டணும் நிறுவணும், மரணம்னா என்ன, மரணம் என்றால் இப்போ தான் ஞானிகள் பார்க்கும்போது தான் நம்ம ரமணர் வந்து சமாதி அடைந்த பொழுது ஒரு ஒளி அப்படியே ரமண ஆசிரமத்தை அப்படியே வானத்தில் போணுச்சுன்னு சொல்லுவாங்க, போகாட்டி ஒரு ஞானியே கிடையாது இல்லை. ஸோ இப்பேற்பட்ட அமானுஷ்யங்கள் அற்புதங்களை நம்புவர்கள் சாமானியர்கள் அசடுகள். ராமகிருஷ்ணன் வந்து சமாதி ஆகிறார், அப்போ ஏதாவது அற்புதம் நடக்க போதுன்னு எல்லாம் வானத்தை பார்த்துட்ருக்காங்க, இங்கே கீழே சமாதி ஆகிட்டார், அங்கே பார்த்தா ராமகிருஷ்ணன் சமாதி ஆகிட்டார், ஒரு அற்புதம் நடக்கலை, ஏனென்றால் அதுதான் ராமகிருஷ்ணர், எந்த அற்புதையும் நம்ப மாட்டார், அற்புதங்கள் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் எதிர்பார்க்குறோம் நம்ம இல்லையா. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், ஒருத்தர் வந்து 30 வருஷமாக என்ன தவம் பண்ணி நான் ஒரு சக்தி அடைஞ்சிருக்கேன் என்னன்னாரு, இதோ அந்த பக்கம் கங்கையிலேருந்து தட்சிணாபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே கல்கத்தா ஆசிரமத்துக்கு போனீங்க, இந்த கங்கையிலேருந்து அந்த கங்கைக்கு இந்த ராமகிருஷ்ண மடம் இருக்குல்ல, இந்த கங்கையில் இருக்கும், தட்சிணேஸ்வரர் கோயில் அந்த 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 கரையில் இருக்கும், இந்த கரையிலேருந்து அந்த கரையில் போட்டில் வராமல் தண்ணியிலே நடந்து வந்திருந்தார். அதுக்கு பகவான் சொன்னால் தண்ணியில் நடந்தது, அதுக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் ஸ்பெண்ட் பண்ணணும், 30 வருஷம்னு நான் 10 ஆனால் கொடுத்தா போயிருப்பேன், அதுக்கே 30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். அதிசயங்களையும் அமானுஷங்களையும் நம்பக்கூடியவர் அல்ல ராமகிருஷ்ணர். அவர் சமாதி அடையும் பொழுது வானத்தில் எதாவது நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே எதுவும் நடக்கலை. ஏனென்றால் அவர் ராமகிருஷ்ணர், அவர் தான் ராமகிருஷ்ணர். இப்போ இடையில கூட இது ஒரு இப்போ பாபா வந்து சத்ய சாய்பாபா இல்லை சமாதி ஆனாங்க, அப்போ உடனே என்ன சொன்னாங்க, பௌர்ணமியில் வந்து அடுத்த பௌர்ணமியில் வந்து நிலாவில் தோணப்படுறான்னு சொல்லி எல்லாம் காத்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. அன்றைக்கின்னு பார்த்து நிலாவே வரலையா இல்லை சொல்கிறேன். நமக்கு ஞானி அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு அதிசயத்தை நடத்தணும், நடத்தாடி நீ ஞானியே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், வில் எக்ஸ் கம்யூனிகேட்டிவ் ஃப்ரம் த ரிலிஜன். அதனால் மற்ற சம்பிரதாயங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும், நம்ம ப்ரூஃப் பண்ண ஒன்றும் இங்கே கிடையாது. நமக்கு மரணம் என்பது ஒரு உண்மை, எந்த சலனமும் இல்லாமல் எந்த ஓசையும் இல்லாமல் தன்னை இன்னொரு கோப்பைக்குள் சத்தமின்றி ஊற்றிக்கொள்வது. அதானே 2வது அத்தியாயத்து பகவான் சொல்கிறார், சட்டை கழட்டி போட்டு இன்னொரு சட்டையில் புது சட்டை போடுற மாதிரின்னு உடல்னா. ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக மனசில் வச்சுக்கிட்டு நாம் வந்து பயணிக்கணும் வேதாந்த பாடங்களில். மற்றபடி ஏதாவது ஒரு எஜெண்டா, ஏதாவது ஒரு 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 என்ன ஏதாவது இங்கே வந்து நிறுவப்பட வேண்டும், ஏதாவது ஒன்று இங்கே நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொன்னால் ஒன்றுமே சிந்திக்காது, நமக்கு தெளிவாக இருக்கும் அந்த விஷயத்தில். ஆக சொல்கிறார், இந்த உலகமே மித்தியா அப்படின்னு சொன்னால் அங்கே நடக்க ஒரு அதிசயம் மட்டும் சத்தியமாயிரும் இல்லைங்க, நடக்கக்கூடிய அமானுஷம் சத்தியமாயிருமா, ஒட்டுமொத்தமே மித்தியான்றார் சங்கரர். ஆனால் சங்கரர் மாதிரி ஒரு 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 யதார்த்தவாதி என்ன யதார்த்தமோ அதை செய்வோன்றார். நாம் என்ன விரும்புகிறோம், அதிசயங்களையும் அற்புதங்களையும் விரும்புகிறோம். அதனால் நம்ம கிடைக்கக்கூடியது என்ன, நிச்சயமாக விடுதலை இல்லை, நம் சம்சாரம் தான் நமக்கு மிஞ்சுன்றார். ஆதலால் இந்த உலகம் மித்தியான்றார். எப்படி நம்ம வந்து ஒன்றும் நம்ம ஜம்பலாம் பழிக்காது சங்கரர்கிட்ட. அவர் ஒரு 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 யதார்த்தமான ஒரு உண்மையை, வாட் ஷுட் வி கோ அகெயின்ஸ்ட் த நேச்சுரல் லாஸ், எதுக்கு இயற்கை விதிகளை மீறினா தான் வந்து நீ சாமியா, இயற்கை விதிகளை பண்ணது யார், கடவுள் தான், அவரே மீறுவார என்ன, தண்ணியில் நடக்கிறது, இப்போ காற்றுல பறக்கிறது, இந்த நெருப்பில் குதிக்கிறதுன்னு சொல்லி கிறுக்கு பாயலுங்க. ஆக இங்கே ரொம்ப தெளிவாக என்னன்னு சொன்னால் என்ன சொல்கிறார், ஏன் இந்த உடம்பு போய் நீ வந்து அதான் உடலை முன்னம் இழுக்க நீர்ந்தேன், உடலுக்குள்ளே உடல் உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டு கொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் குடிக்கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன்னு சொல்கிறேன். திருமூலர் என்ன, உடம்பு யார், உடம்பே தான் ஆத்மான்றார். இங்கே இந்த அடுத்த பாயிண்ட்டு இது ஒரு முக்கியமான, அது நம்ம புரிஞ்சுக்கிறது பொறுத்திருக்கு. உடம்பே தான் ஆத்மான்னு சொன்னால் இந்த உடம்பை நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, உடம்பில் நம்ம துவேஷிக்க வேண்டியதில்லை, உடம்பை விட வேண்டியதில்லை, உடம்பத்தை வந்து காயமே இது பொய்யடா, ஒரு காட்டடித்த பையடான்னு சொன்னால் ஏதோ வைராக்கியத்துக்காக சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அவர்களுக்கு அது சரியாக தோணியிருக்கு. இப்படி பக்தர்கள் வந்து கடவுளை வந்து உருவாக்கி தன்னை வந்து கடவுளாக பார்க்க முடியல, ஆனால் ஒரு கடவுள் ஒரு கடவுள் உருவாக்கத்தை ஏற்பட்டு தன்னை அதில் கரைத்தார்கள். சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, உடம்பை வந்து அவங்களால் உடம்பு இருக்கக்கூடிய இந்த அனாவசியங்கள், அற்பங்கள், கீழ்மைகள், வரையறைகள் இதெல்லாம் தாங்கிக்க முடியல அது போடுற ஆட்டத்தை, அதனால் பொய்யடான்றாங்க. ஸோ அவர்களுக்கு சில நியாயங்கள், சில தர்க்கங்கள், சில வாதங்கள்லாம் உண்டு, எதையும் நம்ம மறுக்க போகிறதில்ல. நமக்கு என்ன போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அத்வைதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சங்கரர் போன்ற ஒரு 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 யதார்த்த தர்க்கிக்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நாம் 99% இப்படி தான் இருப்பாங்க, ஏதோ 1% அப்படி போயிடுவாங்க. நிச்சயமாக நான் அந்த 1% இல்லை, அதனால தான் பாடம் கேட்டுட்ருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, இந்த பாடம் கேட்காமல் தெரியுறானுங்களா, அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். 99% எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாமே வந்து யதார்த்தமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எக்ஸப்ஷன் டு தி ஜெனரல் ரூல் இஸ் நாட் அ ரூல். ஆனால் எல்லா என்ன உண்மைகளும் ஒரு என்ன இருக்கும், ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். எக்ஸப்ஷன் இருக்கும். அதை 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 பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படி வாழணும்னா நம்ம இப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆக இங்கே என்ன சொல்கிறார், இங்கே இதான் ஆத்ம அனாத்ம விபாகம். இது வேறு இதாவது என்ன சொல்கிறார், இங்கே யதா ஏவ மிருத்தியக கும்பக, எப்படி கும்பம் வந்து என்ன எப்படி களிமண்ணாகவே இருக்கவோ, தேக அபி சின்மயக, இந்த உடம்பும் என்ன இருக்கு, சைத்தன்யமாக தான் இருக்கின்றார். எப்படி பானை என்ன, கும்பம்னா பானை, பானை இது என்னவா இருக்குது, களிமண்ணாக தான் இருக்குது. அதுபோல் இந்த உடல் என்னவா இருக்குது, சித்தாக தான் இருக்குது, சின்மயமாக தான் இருக்கின்றார். அதனால் இது அப்போ ஆத்மா அநாத்ம விவேகம் சொன்னோமே, அது ஆத்மா அநாத்ம விவேகம் வந்து அது ஒரு படிநிலை. நாம் வந்து இதை பிரித்து பார்க்குறதுக்கு அது ஒரு படிநிலையாக, கீழ்படிகள் உள்ளவர்களுக்கு நல்லா மேலே வந்து உட்காந்தவர்களுக்கு இந்த தர்க்கம் வேலை செய்யாது. இப்போ நம்ம சொல்கிறோம், கிணறை 100 அடின்னு 5 அடி தண்ணி கிடைக்கணும். ஓ அப்படியா, அப்போ 10 அடி 20 அடின்னு 1 அடி தண்ணி கிடைக்குமான்னு, ஏ 100 அடின்னு 5 அடி தண்ணி கிடைக்கும், அப்போ 20 அடின்னு 1 அடி தண்ணி கிடைக்கணும், ஒரு கிடைக்குமா என்ன, இல்லை இல்லை உங்களை தான் கேட்கேன். 100 அடின்னு 5 அடி தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் சுவாமி 20 அடின்னு 1 அடி தண்ணி கிடைச்சிருமான்னு தர்க்கம் வேலை செய்யுமாங்க, தர்க்கம் வேலை செய்யாதுப்பா. அதனால தான் நமக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். நமக்கு சில விஷயங்கள் நாம் வந்து நம்ம தர்க்கத்துக்கு நிற்காது. அதுபோல் சில மகான்களுக்கு வந்து இந்த உடம்பே என்னவாக இருக்கும், இந்த சித்தா உணர்ந்திருப்பாங்க, இந்த உடம்பை என்ன இது வேறு எதுவும் இல்லை அது தான் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி அதனால் இந்த உடம்பே சித்தா இருக்கிறதுனால இதுக்கு வரக்கூடிய இந்த என்ன அச்சித்தால் அல்லது மித்தியாவால் ஏற்படுகின்ற அத்தனை வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால் தான் ஒரு இந்த உடம்புக்கு வந்து பெரிய என்ன நோய் வந்தோடனே அப்புறம் அந்த நோய் என்ன, ரமணருக்கு வந்து தோள்பட்டையில் வந்து என்ன கேன்சர். சரி அறுத்துட்டு போன்றாரு. அது கவனிக்கக்கூடிய அத்தனை பெரிய ஒரு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அத்தனை பெரிய பேர் பிரஜை இருக்குது அவருக்கு. ஆக மகான்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம் வந்து புளியை பார்த்து பூனை சூடு போடக்கூடாது. பூனை தான் புளி தான் தெரியணும். நம்ம பூனைன்னு நல்லாவே நமக்கு தெரியும், நடிக்கலாம் வேண்டியதில்லை இல்லை, நமக்கு தெரியும் நம்ம எந்த பூனைன்னு. அப்புறம் ஆக இங்கே வந்து இந்த தேகமே என்னவாக இருக்குது, சித்தா தான் இருக்குது. தேக அபி சின்மயகன்னு சொல்கிறார், சித்தா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் என்ன நமக்கு, நாம் என்ன வாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாவே நமக்கு இதை பற்றிய என்ன இருக்காது, ஒரு என்ன துவேஷமோ வெறுப்போ நம்ம இப்படி இருக்குமே அப்படின்ற ஒரு வருத்தமோ என்ன அல்ல சம்சாரம் இருக்காதுன்றார். புரிஞ்சுக்கோங்க, நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கை வந்து எதை நோக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு அதான் சொல்கிறோம் நம்ம, அதான் அதனால தான் புருஷார்த்த நிச்சயம் ரொம்ப முக்கியம். லட்சியம்னா என்னன்னா விடுதலை தான் லட்சியம். முதல் முடிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு மட்டும்தான் வேதாந்தம், வேறு வேறு லட்சியங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லட்சியத்தை அடையாத பட்சத்தில் என்ன வருத்தம் வந்துடும். ஆனால் இது அப்படியே இல்லை, அந்த லட்சியங்களை அடையிறது அடையாதெல்லாம் என்னோடய பிராரப்தத்தை பொறுத்து, என்னுடைய உழைப்பை பொறுத்து, என்னுடைய முயற்சியை பொறுத்து, என்னுடைய அறிவை பொறுத்து. வேறு அறிவு வேறு இருக்கணும்ல, அது ரொம்ப சொற்பமாக இருக்குது எல்லாருக்கும். அதனால் அதை பொறுத்து இருக்கு. அதனால் அதாவது வாழ்க்கையில் வெற்றி கூட எதை நிர்ணயிக்குன்னு சொன்னால் அன்றைய வாழ்க்கையை நிர்ணயிக்க தவிர அதுக்கப்பால் அதுக்கு வந்து எந்த பொருளும் இல்லை. ஒரு வெற்றி பெறுறீங்க, அன்றைய வாழ்க்கையை அது நிர்ணயிக்குது. ஓகே, அதுக்கப்பால் என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு? எந்த வெற்றியும் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைஞ்சிருக்கோம் நாம் இல்லை, அந்த க்ஷணத்தில் அது வந்து அர்த்தப்படுதே தவிர அதுக்கப்பால் அதுக்கு எந்த பொருளும் இல்லை, எந்த அர்த்தமும் கிடையாது. அதுபோல் அதனால்தான் புருஷார்த்த நிச்சயத்தில் வாழ்க்கையின் லட்சியம் வந்து அதான் லட்சியவாதிக்கே உள்ளது. இது லட்சியம் என்ன? நிச்சயமாக இதை அடைந்தே தீர்வேன், இது விடுதலை அடைந்தே தீர்வேன்றவங்களுக்கு மட்டும்தான் வேதாந்தம். அதான் வேட்கை விட்டவனுக்கே வேதாந்தம். வேட்கைனா என்ன? உங்களுடைய கனவுகள், லட்சியங்கள், லௌகீக கனவுகளும் லட்சியங்களும், உலகாயுத லௌகீக லட்சியங்கள்லாம் இருக்குல்ல, அதான் வேட்கை. ஸோ வேட்கை விட்டவனுக்கே வேதாந்தம்னு சொல்கிறாங்க. சரி, ஸோ இவ்வளவும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இந்த உலக மித்தியான்றது வந்து இன்னும் நிறைய அவருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் தெரியுதோ அத்தனையும் கொட்டுறார் சங்கரர். ஏன்னு சொன்னால் இது மூலமாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோமான்னு பார்க்குறாரு. நிறைய உதாரணங்கள் மூலமாக சொல்லி பார்க்குறாரு. இதை மீண்டும் 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 வந்து உதாரணம் அடிக்கிட்டே போகிறார். நம்ம இல்லை ஒரு நான் நம்ம என்ன சொல்கிறோம் என்ன, ஒரு அந்யோன்யமான ஒரு அன்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட நம்மளுக்கு நமக்கு வந்து என்ன ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு எழுச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சப்ளிமேஷன் உணர்வு எழுச்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது கொடுக்குமான்னு கேட்டால் அது கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் புத்தர் வந்து மனைவி விட்டு ஓடுறாரு? யசோதா ஒரு அப்பழுக்கற்ற பதிவிரதை. புத்தர் எதை எதுக்கு பயந்தார்? அவளோட அன்புக்கு தான் பயந்தார். அதான் தள்ளி ஓடுறாரு. ஏன் அப்பழுக்கற்ற அன்பு? யசோத லேசான ஆள் இல்லை, ஒரு 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 தீவிர பதிவிரதையவ. அதனால் அந்த அன்புக்கு பயந்து ஓடுறாரு. இது இதுக்கு நம்ம அடிமையாயிருமோன்னு சொல்லிவிட்டு எல்லாட்டு விட்டுட்டு போக வேண்டியதில்லை புத்தர். அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? வைராக்கியம் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பாருங்கள் இவர் ஓடி புத்தர் வந்து உலகத்தை விட்டு ஓடி அடைஞ்ச ஒரு விஷயத்தை அந்த அம்மா வந்து ரொம்ப சிம்பிளாக போய் கடைசியாக புத்தர்கிட்ட உபதேசம் பெற்று துறவியாயிடறாளே. அப்போ புத்தர் யார்? அந்த அம்மா புத்தருக்கு பயப்படலை, புத்தர் அந்த அம்மாவுக்கு பயந்து அந்த அம்மாவுக்கு அன்பு அன்புக்கு பயந்தார், அளவற்ற அன்புக்கு பயந்தார். ஏன் அது என்ன பண்ணோம்? அதை கட்டி போட்டுரும், சம்சாரத்தை தள்ளிடும். அது ஆக எல்லோருக்கும் அவளுக்கான நியாயங்கள் உண்டு. இப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம அப்போ புத்தருக்கு அவதா யசோதைக்கு புத்தர் மித்தை இல்லை, ஆனால் புத்தருக்கு யசோதா மித்தைன்னு தெரிஞ்சாகணும், இல்லாட்டி அவர் விடுதலை அடைய முடியாதுன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. அந்த விவேகம் வந்ததுனால தான் வைராகியத்தை பெற்று விடுதலை அடைகிறார் புத்தர். ஸோ எப்பொழுதுமே இந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொடுத்து கொடுத்து பார்த்துக்கணும். அதனால தான் நமக்கு பாருங்கள் நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை மொதல் சொல்லிடுறேன். எங்கே என்ன அவர் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து மரபாக சொன்ன சில உதாரணங்கள் இருக்குது. மீண்டும் மீண்டும் திப்பி அதே தானே சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அதே தான் சங்கருக்கு அவருக்கு தெரிஞ்ச உதாரணம், அவருக்கான உதாரணங்கள் அதுவும் நம்மளை திருஷ்டாந்தங்கள் இருக்குல்ல, திருஷ்டாந்தங்கள் இஸ் இம்பார்ட்டன்ட் எஸ் அ ட்ரூத். உண்மைக்கு மிக மிக பக்கமாக, உண்மைக்கு மிக மிக சமீபமாக உள்ள உதாரணங்கள் அவர் கொடுக்கக்கூடியது. ஆனால் நாம் அங்கே என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள் பாருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லும்பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம். அப்போ அதான் அந்த ஜென் கதையை சொல்ல வந்து விட்டுட்டேன் நடுவில். ஏன் மறந்துட்டிங்களா? ஜென் கதை ஒன்று சொல்ல வந்தேன் புத்தரை பற்றி சொல்கிறப்ப, அப்போ அப்படியே வேறு கதைக்கெல்லாம் போயிட்டேன். அதுக்காக அது மறந்துடக்கூடாது. நீங்கள் மறந்துடலாம், நான் மறப்பேன்னா என்ன? அதனால் என்ன சொல்கிறாரு, நம்ம சொன்னோம்ல முதல் ஆத்மா அநாத்ம விவேக்கம் சொன்னோம்ல, முதல் என்ன பண்ணணும், முதல் படின்றது ஆரம்ப படிகள் என்பது இது வேறு அது வேறு பிரித்து அறியணும், இல்லாட்டி நமக்கு என்ன வந்துடும், நாம் தேகாத்ம புத்தி வந்து ரொம்ப உலகத்தில் அப்படியே மூழ்கி போயிடுவோம். உலகம் தானே, உலகம் உண்மை தானே, அப்போ உடம்பு உண்மை தானே, அப்போ உடம்புக்கு வேண்டிய எல்லாத்தையும் எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து அதில் நம்ம என்ன அந்த போகத்தில் மூழ்கி போயிடுவோம். அதனால் என்ன சொல்கிறாங்க, ஆத்மா அனாத விவேகம் பண்ணி உடல் வேறு ஆத்மா வேறுன்னு அந்த விவேகம் முதல் படிக்கும் முதல் ஆரம்ப படியில் உள்ளவர்களுக்கு தேவையாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த படிப்புக்கு படிக்க வந்தவர்களுக்கு இந்த உடம்பே என்ன, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வல்லற்பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்லத் தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம்ன்ற உண்மை புரியணும். கள்ள புலனேந்தும் காலாமணி விளக்கினார் இல்லை, என்ன நமக்கு என்ன அவ்வளோ கவனமாக இருக்குமா நம்ம இந்த புலன்கள். அப்போ வந்து கள்ள புலன், கள்ளன் தெரியுமில்ல, கள்ளன் திருட்டு புலன். ஆனால் இப்போ என்ன இருக்குது, அதுவே என்ன இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கா, ஒவ்வொரு செயல்லையும் வந்து கவனம், ஒவ்வொரு எண்ணத்துலேயும் கவனம், ஒவ்வொரு சிந்தனையிலையும் கவனம், எல்லாம் காலாமணி விளக்கின்றார். ரொம்ப அற்புதமான பாடல். யாருக்கு, கனிஞ்சி வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறார். முன்னால் உங்களுக்கு எப்படி, அதான் ஒரு ஜென் கதையில் சொல்லுவாங்க, ஜென் வந்து அந்த ஜென் மாஸ்டர் வந்து சரி போதும் அந்த உலகம்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி தயாராகிட்டான். சரி அதுக்கு முன்னால் ஒரு நல்ல சிறனை பார்த்து என்ன அப்பாயின் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் வந்து ஒரு வாக்கியம் எழுதுங்கன்னு சொன்னாராம். அப்போ எல்லோரும் எழுதப்போ ஒரு சிறன் ரொம்ப கட்டிக்காரன், அவங்க ரொம்ப படித்து அவர் அவரோட இருந்தவர் ரொம்ப படித்து நல்லா இருந்தவர் சொன்னாராம், மனம் வந்து இருக்கிற அறியாமை அசுத்தம். மனம்னா என்ன, அறியாமை அசுத்தம்னு எழுதுனானான். உள்ளே தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டான். எல்லா சிறுவனும் சேர்ந்து அவனை வந்து இவர் தான் அந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து போற்றி புகழ்ந்தாங்களாம். அப்போ அந்த அங்கே வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் அங்கே ஆசிரமத்து கூட்டிகிட்டு இருந்தவரான். அவன் வந்து சொன்னான்னா மனசு இருந்தால் தானே அவன் வந்து எழுதுனானாம். என்ன எழுதுனானா, மனசு இருந்தால் தானே அறியாமை அசுத்தம் இருக்கும், மனசே இல்லைன்னாலாம். ஓ அவனே மிஞ்சன ஒரு ஆளுங்க இருக்காண்டான்னு தெரிஞ்சுக்கிட்டாராம் அந்த குரு. அந்த மாதிரி முதல் படி என்பது மனசை ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கிற என்ன அசுத்தத்தை போக்கி அறியாமையை நீக்கி அறிவை கொடுப்பது. ரெண்டாவது நிலை அடைஞ்ச நிலை என்ன, மனசே இல்லைன்றது. அப்போ இங்கே சங்கர் என்ன சொல்கிறாரு, இருக்கிறது ஒன்றுன்னு சொன்னால் அது ஆத்மாவை தான் இருக்கணும், உடம்புன்னு ஒன்று தனியாக இருக்குமா என்ன அப்படின்றார். அதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். அப்படி சொல்லி இந்த முக்கியமான ஸ்லோகம் இது. அப்படி சொல்லி எப்படி வந்து என்ன கும்பம் என்னவாக இருக்குது, குடம் என்னவாக இருக்குது, பானை என்னவாக இருக்குது, களிமண்ணாகவே இருப்பது போல். அப்போ இந்த உடலில் இந்த உடம்பு என்னவாக இருக்க, சைத்தன்யமாகவே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அடுத்த 70வது ஸ்லோகத்து 74வது ஸ்லோகம் வரை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. சர்ப்பத்வேன யதா ரஜ்ஜு, பார்த்தீங்க திருப்பி திருப்பி சர்ப்பம் ரஜ்ஜு விட்டால் நமக்கு வேதாந்தமே கிடையாது. சர்ப்ப 70வது ஸ்லோகம், சர்ப்பத்வேன யதா ரஜ்ஜு ரஜதத்வேன சுக்திக்காக விநிர்நிதா விமோடேன தேகத்வேன ததாத்மதா அப்படின்னு சொல்லிட்டு, எவ்விதம் கயிறு வந்து பாம்பாக தவறாக பார்க்கப்படுகிறதோ நிச்சயிக்கப்படுகின்றதோ, கயிறு என்னவா பார்க்க தெரியுது, பாம்பாக தெரியுதோ, அதுபோல் கிழிஞ்சல் வந்து என்னவாக தெரியுது, வெள்ளியாக தெரியுது. ரஜ தத்துவன வெள்ளி, ரஜம்னா வெள்ளின்னு அர்த்தம், சுக்திக்கா கிழிஞ்சல் தெரியுது. அந்த மாதிரி இன்னும் சில கடத்துவன எதா பிருத்திவி படத்துவன ஏவ தந்தவக சொல்லுங்க, எப்படி மண்ணில் வந்து பானை ஏற்றி வைக்கப்படுகின்றதோ அதுபோல் எப்படி துணியில் நூல் ஏற்றி வைக்கப்படுகின்றதோ, நூலில் துணி ஏற்கனவே பார்த்தது தான். அப்போ அவர் தெரிஞ்ச எல்லா உதாரணமும் சொல்லிகிட்டே வரிசையாக சொல்லிட்டு வர்றார் சங்கரர். கனகம் குண்டலத்துவேன தரங்கத்துவேன, இந்த ரெண்டாவது வரி வந்து எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்கிறார், அந்த ரெண்டாவது வரி வந்து எப்படி வந்து விமோடேன யாருக்கு வந்து இப்படி தெரியுதோ அவங்களெல்லாம் வந்து அறிவை அல்லது அறிவற்ற தன்மையை இழந்தவர்கள் அல்லது அறியாமையை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் சொல்கிறார், கனகம் தங்கம் எப்படி குண்டலம் தோட்டில் என்ன இருக்குது, புண்ணு தான் இருக்கோ, எப்படி தரங்கத்துவேன ஜலம் என்ன கடல் என்ன இருக்குது, அலைகள் தான் இருக்குது, என்ன அலைகள் என்ன இருக்குது, தண்ணி தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். புருஷத்வேன வை ஸ்தானூர் இது கேட்பாட்டிருக்கு. கம்பத்தில் என்ன தெரியுது, அங்கே இருக்கிறது வந்து மனுஷன் தெரிஞ்சாலும் இருக்கிறது என்னது, கம்பந்தான் போஸ்ட் தான். எப்படி வந்து ஜலம் மரீச்சிக்கான்னு சொல்கிறார், மரீச்சிக்கா அப்படின்னு சொன்னால் காணல் நீர். எப்படி வந்து அங்கே இருக்கிறது என்ன, காணல் நீர் தான் என்ன தெரியுது, தண்ணியாக தெரியுது. கிரகத்வேன காஷ்டா கட்கத்வேன லோகிதா, ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே வர்றார். கிரகத்வேன் அங்கே என்ன, கிரகம் வந்து துவேன காஷ்டா, அதாவது மரமே வீடாக தெரியுது, அங்கே இருக்கிறது மரம் தான் வீடு இல்லைன்றார். அன்றைக்கி மரத்தால் தான் வீடு, மரத்துலேயே வீடு கட்டுவாங்களே, கீழே சில மரத்தை உள்ள கிளையை வெட்டி கீழே கிளையெலாம் போட்டு மரத்துலேயே வீடு கட்டிடுவாங்க, அங்கே இருக்கிறது மரம் தான் ஆனால் நம்ம வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கட்கத்வேன லோகிதா, இரும்பு என்னவாக இருக்குது, கட்கம்னு சொல்லுவாங்களே இந்த அம்பாள் கையில் வச்சுருக்குமே, நம்ம சாமி மாரியம்மா கையில் வந்து பார்த்திங்களா மாரியத்தா கையில் அம்ப கட்கம் வச்சுருக்கோம், கட்கம்னா வாள்னு அர்த்தம். அங்கே வால் என்னது, இரும்பு தான் அங்கே இருக்குது நம்ம வால்னு சொல்கிறோம். அங்கே என்ன இருக்குது, மரம் தான் இருக்குது நம்ம வீடுன்னு சொல்கிறோம். அங்கே என்ன இருக்குது, தண்ணி தான் இருக்குது நம்ம தரங்கா அலைன்னு சொல்கிறோம். அங்கே நூல் தான் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம், துணி இருக்குதுன்னு சொல்கிறோம் ஒரிசியா. அப்புறம் அங்கே என்ன இருக்குது, அங்கே வந்து கயிறு தான் இருக்குது ஆனால் பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு வரிசையாக அவருக்கு இன்னும் திருப்தி ஆகலை. ஒரு ஆறு திருஷ்டாந்தங்கள் சொல்லிட்டார், இன்னும் திருப்தி ஆகலை, இன்னொரு அஞ்சாறு சொல்ல போகிறார் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்போ நம்ம இது பார்க்க போலாம் நமக்கு நினைப்பு வரும், கொஞ்சம் அது நம்ம பிரச்சனையில் வந்து போய் வந்து சேரும். அது அப்படி சேரும் பொழுது நமக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனம் ஏற்படும். உலகம் மித்தியா, இந்த உலகம் மித்தியான்னு சொல்லி சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை, பாடம் கேட்டால் உடனே ஓகே நமக்கு மித்தியானம் ஆயிடாது. பொதுவாக நமக்கு என்னென்னு சொன்னால் சுவாமி பாடலாம் கேட்டால் கூட நமக்கு வந்து சரியாக வரமாட்டேன்னு, வராது எப்படி வரும், அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. அதுக்கு தான் நமக்கு என்ன தேவைன்னா இதை பற்றி ஒரு கவனம் தேவை. அந்த கவனத்தை முதல்ல வந்து நமக்கு இதை கேட்குறதுக்கே ஒரு ஒரு தகுதி தேவை. அதுக்கு தான் சாதனைகள் சொல்லப்பட்டுச்சு, ஏன்னா ஜபதபங்கள் தியானங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 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 ஃபோக்கஸ்டு மைண்டு தேவை கேட்குறதுக்கு, அதனால் ஜபதவங்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம மனநம் நாம் வந்து என்ன சிரவண மன நிதித்தியாசனம் சொல்கிறோம்ல, அப்போ இங்கே மெடிடேஷன் நிதித்தியாசனமாக என்னென்னு சொன்னால் கவனம்தான். அன்றாடம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் அந்நாடிக்கு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம காரியங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த காரியத்திலேருந்து எவ்வளோ கவனமாக இருக்கும். ஒரு சொல் எக்ஸ்ட்ரா போனாலும் என்ன ஆயிரும், படத்தில் வந்து புண்படுத்திடும். அல்ல ஒரு சொல்லு சொல்லாட்டி என்ன ஆயிரும், கவனிக்கலேன்னு வந்து புறக்கணிக்கப்பட்டமே வந்து வருத்தம் ஏற்பட்டுரும். ரெண்டுமே ஏற்படாமல் ஒவ்வொரு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயும் கவனத்தை வந்து வைக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் நிதித்தியாசனம். கவனத்தோடு பண்ணுறது அன்று என்ன, கரணம் தவறினால் மரணம் நாங்கள், கரணம் குட்டி கரணம் கரணம், இப்போ கவனம் தவறினால் மரணம். ஆக தொடர்ந்து சந்தித்து சிந்திப்போம், இப்படியே தான் போக போகுது. இந்த மித்தியா மித்தியா விசாரணும் முடியல, சங்கர் இன்னொரு இன்னொரு வண்டி வச்சுருக்கார் அதை பற்றி சொல்கிறதுக்கு. யூ வில் கிவ் இனாஃப் ஆர்கியூமெண்ட்ஸ், அவர் வந்து எல்லா தட்டத்தையும் கொடுத்து நம்மளை வந்து நம்மளோட அறிவை வந்து சமாதானப்படுத்திடுவார். ஓ அப்படின்னு நமக்கு தெரியும், அப்புறம் மெல்ல நம்ம வில் க்ரோ இன் டு இட். நன்றி வணக்கம், அறிவோம், தட்சத்.